கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 20 அத்தியாயம், காதலும் கலையும். கடந்த பாகத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். அதுபோன்று நடராசரது தாண்டவ தோற்றம் கண்டவுடன் நம்மை அறியாமல் நம் இதயத்து மாசு நீங்குகிறது. நம் இதயமாகிய மேடையிலே அவர் நடனமிடுவதால் நம் இதயத்தில் புது மலர்ச்சி ஏற்படுகிறது என்றான்.
ஓ
என்ற சொல் மட்டுமே பஞ்சவன் மாதேவியிடம் இருந்து வெளிவந்தது. அவள் என்ன புரிந்து கொண்டாள்? அவள் இதய மேடையிலே இப்போது புது புது எண்ணங்கள் அன்று நடமாடுகின்றன.
ஆமாம், அவரது வழக்கையில் என்ன வைத்திருக்கின்றார்?
உடுக்க என்னும் இசைக்கருவி. அதை ஒழிக்க ஆரம்பித்தவுடன் இந்த பிரபஞ்சத்தில் படைப்பு தொழில் ஆரம்பமாகிறது.
மற்றொரு வழக்கரத்தில்
அதுவா? பிறந்த ஜீவராசிகளை அஞ்சேல் என்று காத்து அபயமளிக்கிறது அக்கரம்.
இடக்கையில் ஏன் அவர் நெருப்பை தாங்கியிருக்கின்றார்?
ஆம், படைத்து காக்கும் நடராசர் தீமையை அழிக்க வேண்டாமா? தீமையையும் கொடுமையையும் அழித்தாலன்றோ தக்கபடி காத்ததாக கொள்ள முடியும். பஞ்சவன் மாதேவி மெல்ல சிரித்தாள்.
ஆமாம், அரசர்களும் தான் அத்தகைய காரியங்கள் செய்கின்றார்கள்
என்றார். ஆஹா, ஆண்டவனுக்கு உள்ள சக்தி அரசருக்கு வந்துவிட்டால் பிறகு சாம்ராஜ்யாதிபதிகளை பிடிக்க இயலாதே. அழிப்பர் காப்பர் அவர்களால் படைக்க இயலுமா? அரசர்க்கெல்லாம் அரசர் நடராசர், தேவர்க்கெல்லாம் தேவர் அவர் மகாதேவர் என்றான் மதுரன்.
படைத்து காக்கும் அழிக்கும் நடராசர் தமது இடக்கரத்தால் ஏதோ சுட்டி காட்டுகிறாரே, அது என்ன தத்துவம்
என்று பஞ்சவன் மாதேவி கேட்டாள். இப்போது அவள் மதுரனின் வெகு அருகில் இருந்தாள். அம்பலவாணரின் இடக்கரம் குறிப்பிடும் இடத்தை பாருங்கள். அவரது வழக்காலடியில் கிடைக்கின்றானே அவன்தான் முயலகன் என்னும் அரக்கன். தாருகவனத்து ரிஷிகள் ஏவிவிட்ட அரக்கன்.
தாருகவனமா?
தேவி, இப்படியெல்லாம் பேசிக் கொண்டே போனால் என்றைக்கெல்லாம் கூறிக்கொண்டே இருக்கலாம். நம் முன்னோர் மாபெரும் அறிவாளிகள். கடவுள் தத்துவத்தை அழகாக விளக்க முற்பட்டார்கள். அதனோடு அவர்களுடைய கலை உள்ளமும் சேர்ந்து கொண்டது. இந்த மாபெரும் உலகம் எங்கும் நிறைந்த ஆண்டவனை விளக்க வட்ட வடிவமான திருவாசிகளுக்குள் ஈசனது முடிமுதல் பாதம் வரை தொட்டு நிற்கும்படி அதி அற்புத உருவத்தை சமைத்தனர். அவனது பாத கமலத்தில் உள்ள மகரமீனின் வாயில் நின்று தொடங்கும் திருவாசி வட்டமாக சுற்றி வருகிறது பாருங்கள். ஓம் எனும் பிரணவ தத்துவத்தை அந்த வட்ட வடிவம் விளக்கவில்லையா? ஆஹா, அவர் நடனமிடும் போது அவரது விரிந்த செஞ்சடை எப்படி ஆடியிருக்க வேண்டும்! அதை சிற்பி அற்புதமாக செதுக்கி உள்ளான். அவரது இதழ்களில் உள்ள மென்முறுவல் தான் எத்தகைய அழகு! இதைத்தான் அப்பர் பெருமானும் பாடுகின்றார் என்று மதுரன் கூறிவிட்டு கண்களை திறந்தார். பஞ்சவன் மாதேவி இவற்றையெல்லாம் கேட்டாளா? அவளுக்கு புரிந்திருக்குமா ஏன் அவள் தன்னை அவ்வாறு கேள்விகள் கேட்டாள்? பொதுவாக நாள்தோறும் இந்த நேரத்தில் மணியடித்து தீப தூபங்களை காட்டியிருப்பாள். மணி ஓசை கேட்ட பிறகல்லவா தன் தந்தை காலை உணவை ஏற்பார். அவருக்கு தாமதத்தை விளைவித்து விட்டோமே, திடீர் என்று இதென்ன மாயை என்று எண்ணியவனாய் பஞ்சவன் மாதேவியை நோக்கினார். பஞ்சவன் மாதேவி கீழே குனிந்து சிதறிக் கிடக்கும் நாகலிங்க மலரை கையில் எடுத்து,
இதை பார்த்தீர்களா? மலரின் மெல்லணையில் ஈசன் விளங்குவதை என்றாள்.
அவள் உடலில் நின்று பொங்கி வரும் மனம் அவன் நாசியில் பரவியது. அந்த பெண் அல்லாளின் சொல்ல அமுதமும் தேனின்று அவன் காதுகளில் வீழ்ந்தது. அவன் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான்.
நடேசா, இதென்ன சோதனை
என்று முணுமுணுத்துக் கொண்டான்.
ஓஹோ, நீங்கள் பூசையில் ஈடுபட்டு விட்டீர்கள். நீங்கள் இனிமையாக பாடுவீர்கள் என்று கேள்விப்பட்டேன். பூசை முடித்து பாடுவீர் அல்லவா? பாடிய பிறகு பிரசாதம் தருவீர்கள் அல்லவா? அதற்கு பிறகு உங்களுக்கு ஓய்வுதானே? எனக்கு நடராச தத்துவத்தை விளக்கிக் கூறுங்களேன். அவருடைய ஒரு காதிலே குண்டலமும் மற்றொரு காதிலே பெண்கள் அணிந்து கொள்ளும் தோடும் இருக்கின்றனவே, ஏன்? அவற்றை பற்றியெல்லாம் நீங்கள் கூறி கேட்க வேண்டும் எனும் ஆசை எழுகிறது. இந்த மாளிகையில் எனக்கு பொழுது போகவில்லை. பழுவூரில் என் உயிர் தோழி இருப்பாள். இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அவசர வேலை இருக்கிறது
என்றாள் பஞ்சவன் மாதேவி. கண்மூடி நிற்கும் மதுரனை பார்த்துவாறு அப்போது அவள் கூச்சமின்றி அவனை ஒரு பார்வை பார்த்தாள். மதுரனால் மௌனமாக இருக்க முடியவில்லை.
தேவி, நடராச தத்துவம் எடுத்துக் கூறுவது அவ்வளவு எளிதென்று? எனினும் என் சிற்றறிவிற்கு எட்டியவரை விளக்கிக் கூறுவேன். இன்று எனக்கு முக்கிய அலுவல் இருக்கிறது, நாளைக்கு சொல்வேன் என்றார்.
நாளைக்கா? ஒருவேளை இளவரசர் வந்துவிட்டால் இந்த இடமெல்லாம் சந்தனி மிகுந்து காணப்படும். அப்போது உங்களை சந்திக்க முடியாதே. ஏன், இன்று மிக அவசரமான அரசாங்க பணியோ? நீங்கள்தான் அரசாங்க அலுவல் ஏதும் கவனிப்பதில்லை என்று கேள்விப்பட்டேனே. ஒருவேளை என்னோடு பேச உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம்
என்று பஞ்சவன் மாதேவி இப்பொழுது மெல்ல கண்களை மூடிக்கொண்டாள். அவளுடைய துணிவு நிறைந்த பேச்சை கேட்ட மதுரன் மாளிகைக்கு வந்த சில நாட்களிலேயே விஷயங்களையும் அறிய துடிக்கும் அவள் குணம் கண்டு மதுரன் அவளை மெல்ல ஒரு முறை நோக்கினார். அவன் உடல் சிலிர்த்தது. மனம் களைவதை தடுக்க வேண்டி, தேவி, எனக்கு முக்கிய அலுவல் ஏதும் இல்லைதான். ஆனால் நான் என் அத்தானை சென்று கண்டு பல நாட்கள் ஆகின்றன. இன்று அவரை பார்க்க வேண்டும் என்றான். மதுரனும் பஞ்சவன் மாதேவியும் பேசிக் கொண்டிருக்கும் போது பழுவேட்டரையர் மதுராதகரிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு அந்த வழியே வந்தார். பூசை மண்டபம் அருகே யாரோ இருவர் பேசுவது அவர் காதுகளில் வீழ்ந்தது.
ஒரு குரல் தன் மகளுடையதாக இருக்கவே தூண் மறைவில் சற்று நின்றார்.
அத்தானா, யார்வங்களத்தான்?
பஞ்சவன் மாதேவி பேச்சை வளர்க்க வினவினால் அவள் கண்களில் கேள்விக்குறி இருந்தது. எனக்கு உறவு முறையெல்லாம் சரிவரத் தெரியாது. நான் வல்லவரையர் வந்தியத்தேவரை அத்தான் என்று அழைப்பது வழக்கம்.
வல்லவரையரையா? பாதாள சிறையில் இருக்கின்றாரே அவரா? அவரை காண யாருக்கும் அனுமதி கிடையாது என்கின்றார்களே. கதிரொளி புகாத கடும் சிறையில் உள்ள அவரை காண எவருக்கும் அனுமதி கிடையாது என்கின்றார்களே.
ஆமா, ஆனால் எனக்கு இல்லாத சலுகையா? இந்த நாட்டு அரசர் மகனுக்கு இல்லாத உரிமையா? பழுவட்டரையர் காதில் இந்த சொற்கள் வீழ்ந்தன. சற்று முன்னர்தான் அவர் இதை பற்றி பேசிவிட்டு வந்திருந்தார். மதுராந்தகர் ராஜ்யபாரத்தை உடனே எவரிடமாவது ஒப்படைக்க விரும்பினார். அதை பெற அருண்மொழி வரக்கூடாதா என்று அவர் ஏங்கினார். பழுவட்டரையர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தியவாறு கூறினார்.
அரசே, தங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. தாங்கள் உடல்நிலை காரணமாக ஆட்சி பொறுப்பை எவரிடமாவது ஒப்படைக்க விரும்பினால் தாங்கள் திருக்குமாரன் மதுரன் இருக்கின்றானே, அவனுக்கு இளவரசர் பட்டம் சூட்டுவோம்
என்று யோசனை கூறினார். மதுராந்தகர் முகத்தில் கடுகடுப்பு உண்டாயிற்று.
பழுவேட்டரையரே, உங்கள் யோசனை எனக்கு வியப்பளிக்கிறது. நாடும் நகரமும் அரிய அருண்மொழிக்கு இளவரசு பட்டம் சூட்டியிருக்கிறோம். எனக்கு பிறகு அருண்மொழிதான் அரியணை ஏற வேண்டும் என்ற ஒப்பந்தம் அனைவரும் அறிந்ததே. தியாகசீலனான அருண்மொழி நாட்டிலிருந்து ஆட்சிக்கு ஏதாவது இடையூறு நேரலாம் என்று இந்த நாட்டை துறந்து கடல் கடந்து சென்றானே, அவனுக்கு துரோகம் செய்யுமாறு சொல்கின்றீர்களா? என் தாயின் விருப்பத்தை மீறி நான் இந்த ஆட்சி பொறுப்பேற்றதை இப்பொழுது எனக்கு சொல்ல முடியாத வேதனையாயிருக்கிறது. சிவனேசு செல்வனாய் நான் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட வேண்டும் என்று என் தாய் விரும்பினாள். காலத்தில் சதியில் சிக்கினேன். ஆனால் என் மகன் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றான். அவன் பாட்டியாரோடு கோயில்கள் தோறும் சென்று வருகின்றான். ஆ, அவன் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பாடும் பாடல் என்னை தெய்வ சந்நித்தியத்தில் கொண்டு நிறுத்தி விடுகிறது. நான் இந்த சோழ சாம்ராஜ்யத்தையே மறந்து விடுகிறேன். சிவபிரானது அழியாத பெருவள்ள நாட்டிலே அடியார் கடியாராய் நிற்கிறேன். என் மகன் இத்தகைய பேறு பெற்றிருப்பது என் தந்தை செய்த புண்ணியம்தான். அப்படியே வளரட்டும், வாழட்டும். அவன் சாம்ராஜ்ய சூழலில் சிக்க வேண்டாம், அவனுக்கு விருப்பம் இராது என்றார்.
பழுவேட்டரையர் அப்போது மன்னரிடம் அது குறித்து வாதிட விரும்பவில்லை. அவரிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு வரும் போது அவர் ஏதேதோ சிந்தனையில் ஆழ்ந்தார். பூசை மண்டபத்தில் தன் மகளும் மதுரனும் பேசிக் கொண்டிருப்பது அவர் காதுகளில் வீழ்ந்தது. அவர்கள் இருவரும் நிற்கும் தோற்றம் அவர் கற்பனையை வளர்த்தது. இந்த நாட்டு அரசர் மகனுக்கு இல்லாத உரிமையா என்று மதுரன் அழுத்தம் திருத்தமாக கூறிய வார்த்தைகள் அவர் இதயத்தில் புது எண்ணத்தை ஊக்குவித்தன. மதுரனுக்கு தான் பேரரசருடைய மகன் என்று நினைவு இருப்பது பழுவேட்டரையருக்கு மகிழ்ச்சியை அளித்தது. பஞ்சவன் மாதேவி மதுரன் மீது அன்பு கொண்டு விட்டால், மதுரனை சோழ நாட்டின் அரச பதவி மீது மோகம் கொள்ள செய்துவிட்டால், ஆஹா, நல்ல யோசனை. பழுவேட்டரையர் பூசை மண்டபத்துக்கு வர வேகமாக நடந்தார். அப்போது வீரன் ஒருவன் அவசர அவசரமாக வந்து ஓலை ஒன்றை கொடுத்தார். மதுரை நின்று வந்த செய்தி அது. பொற்கொள்ளர் ஒருவர் வீட்டில் சோழ நாட்டு பொன் நாணயங்கள் ஏராளமாக இருப்பதாகவும், அவர் உருக்கி அழகிய மகுடம் ஒன்றை மறைந்திருக்கும் பாண்டிய மன்னனுக்கு தயாரிப்பதாகவும் அதில் கண்டிருந்தது. பழுவட்டரையர் ஓலையை இடையில் மறைத்துக் கொண்டு வீரனை போக சொல்லிவிட்டு ஏதும் அறியாதவர் போன்று பூசை மண்டபத்துக்குள் சென்றார். நடராசர் திருமுன் நின்று பக்தி பூர்வமாக வணங்கினார். மதுரனுக்கு வியப்பாக இருந்தது. திருநீறு எடுத்து அளித்தான். முகத்தில் மலர்ச்சி பொங்க பழுவட்டரையர் அதை பெற்றுக்கொண்டு அன்பு குழைந்த குரலில் மதுரா என்று அழைத்தார். பழுவட்டரையரிடமிருந்து அத்தகைய இன்சொல்லை அவன் என்றுமே கேட்டதில்லை.
மதுரா, பாட்டியார் நலமா? இப்போது எந்த கோயிலில் திருப்பணி நடைபெறுகிறது என்று விசாரித்தார்.
மதுரன் வியப்பு நிறைந்த குரலில், தற்சமயம் எங்கும் நடைபெறவில்லை, அதனால் நான் எங்கும் வெளியூருக்கு போகாமல் தங்கிவிட்டேன் என்றான்.
அப்படியா? பல ஊர்களுக்கு சென்று வருவதால் மிக்க அனுபவம் ஏற்படும். மக்கள் மனமறியலாம். நாளைக்கு நீ ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது அதை காண கொடுத்து வைப்பேனோ மாட்டேனோ, எனினும் அனுபவம் மிகுந்தவர் என்னும் பெயர் வர வேண்டும் என்றார் பழுவேட்டரையர்.
பாட்டா என்று அழைக்க ஏதோ கூற முனைந்தான் மதுரன். அவனை மேலே பேச விடாமல் தான் இடையே நின்று ஓலையை எடுத்து அவனிடம் நீட்டினார். மதுரன் அதை படித்துவிட்டு வியப்பும் திகைப்பும் நிறைந்த பார்வையோடு,
பொன் நாணயங்கள் எப்படி பாடிய நாடு செல்கின்றன
என்று கேட்டான்.
அதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. அது சரி, எனக்கு ஒரு உதவி செய்வாயா? பாதாள சிறைக்கு அடிக்கடி சென்று வல்லவரையை சந்திக்கின்றாயே, வல்லவரையரை கேட்டு ஒரு தகவல் விசாரிப்பாயா? பாதாள சிறை பக்கமாக வேறு யாராவது நடமாடுகின்றார்களா என்று வந்தியத்தேவனை கேட்டு விசாரித்து கூற முடியுமா
என்று கேட்டார் பழுவேட்டரையர்.
அவர் முனைந்தால் தன்னை கேட்காமலேயே எளிதில் அச்செய்தியை விசாரித்து விடலாம். எனினும் தன்னை அவர் ஏன் கேட்கின்றார்
என்று மதுரன் எண்ணினான். மறுமொழி கூறாதிருக்கவும் இயலவில்லை. மதுரன் தலையசைத்தான்.
மதுரா, உன்னோடு பேச வேண்டிய விஷயங்கள் பல உள்ளன. உனக்கு ஒரு புது பொறுப்பும் கொடுக்கப் போகிறேன், என்னை இன்று மாலை வந்து சந்திக்கின்றாயா
என்று கேட்டார் பழுவட்டரையர். மதுரன் தலையசைத்தான். பழுவட்டரையர் அங்கிருந்து சென்று விட்டார். விதையை தூவிவிட்ட பெருமை அவர் உள்ளத்தில் கூத்தாடியது. மதுரனும் பஞ்சவன் மாதேவியும் சில கணம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர்.
பெரிய எடுத்துக்கட்டலையே உங்களுக்கு வந்துவிட்டது, என்னையும் பாதாள சிறைக்கு அழைத்து போக இயலுமா
என்று வினவினாள் பழுவட்டரையர் மகள். மதுரன் ஏதும் பேசவில்லை. மணியடித்து தீப தூபம் காட்டினார். தீபத்தை பஞ்சவன் மாதேவி எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டாள். தீப ஒளியில் அவளது முகத்தில் பிரதிபலித்த எழில் மதுரனை தட்டுமாற செய்தது. அங்கு ஒரு கணம் கூட தங்க அவன் விரும்பவில்லை. நான் வருகின்றேன் என்று கூறி மதுரன் விரைந்து புறப்பட்டான்.
இன்று மாலை
என்று பஞ்சவன் மாதேவி ஏதோ கூறி வாயெடுத்த போது தன் சகோதரி இளையராணியும் பட்டத்து ராணி லோகமாதேவியும் வந்து கொண்டிருப்பது இவள் கண்களில் பட்டது. ஆனால் அவள் வார்த்தைகளை முடிக்கவில்லை. மதுரன் காலையில் நடைபெற்ற சம்பவ நினைவாகவே பாதாள சிறைக்கு சென்றான். வழக்கத்தை விட அதிகம் இருள் அடர்ந்திருந்தது பாதை. மெல்ல தட்டு தடுமாறி சென்ற போது வந்தியத்தேவனுடைய சிறை கூடத்தில் நின்று பேச்சு குரல் கேட்டது. வந்தியத்தேவன் கோபமாக பேசியிருக்க வேண்டும்.
நான் கடைசி முறையாக எச்சரிக்கின்றேன், இனி இந்த பக்கம் வந்தால் நான் உன்னை காட்டிக் கொடுக்க கூச்சல் போடுவேன். இந்த ரகசிய வழியையும் அடைக்க சொல்லிவிடுவேன்.
வந்தியத்தேவா, கோபிக்காதே. உனக்கு ஆத்திரமும் கோபமும் வருவது இயல்புதான். வாழ்வில் வளமான பகுதிகளை சிறையில் கழிப்பதால் உனக்கு எரிச்சல் வரலாம். அதனால் தான் கோருகிறேன், நீ என்னோடு தப்பி வந்துவிடு. நான் இன்று இந்த நாணய சாலைக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு போகின்றேன். உன்னையும்
கும்பிட்டு போட்டு மகாராஜனாக போ. என்னை பிடித்த சனியன் விட்டது என்று சந்தோஷப்படுவேன். நீ வருவதும் பேசுவதும் அறிந்தால் அந்த பழுவட்டரையர் எனக்கு தூக்கு தண்டனையை விதித்து விடுவார். எனக்கு உயிர் மீது இன்னமும் நம்பிக்கை இருக்கிறது.
உனக்கு உயிர் மீது மகா ஆசை உண்டு என்று அறிந்தே நான் கூறுகின்றேன். ஆனைமலை காட்டில் அமரபுஜங்கர் பூரண பலம் பெற்றுவிட்டார். அற்புதமாக மகுடம் தயாரிக்க வேண்டி தங்கத்தை சோழ பொக்கிஷத்திலிருந்து அனுப்பிவிட்டேன். மகுடம் தயாராகிவிடும். மகுடாபிஷேக தினம் குறிப்பிடப்பட வேண்டியதுதான் பாக்கி. அச்சமயம் நாம் போய் அங்கிருக்க வேண்டாமா? உனக்கு அபாண்டமான சிறை தண்டனை கொடுத்த இந்த சோழ நாட்டின் மீது உனக்கு இன்னமும் பிரியமா? இந்த மண்ணில் பிறந்தவனும் அல்லனே நீ. அப்படி இருக்கும் போது ஏனப்பா விடுதலையை வெறுக்கின்றாய்?
பரமேஸ்வரா, நீ போய்விடு. எனக்கு விடுதலை அளிக்க நீ யார்? நான் இப்போது பூரண சுதந்திரத்தோடு தான் இருக்கின்றேன். வெளியே இருந்தால் வீண் வம்பில் சிக்கியிருப்பேன். இப்போது எனக்கு என்ன குறை? தெய்வ பாடல்களை பாடி காலம் கழிக்கின்றேன். அது உனக்கு பிடிக்கவில்லையா? நீயும் என்னோட இந்த பக்கம் இருந்து விடு. அதற்கு வழி செய்து கொடுக்கட்டுமா? கைத்தட்டி கூச்சல் போட்டு காவலர்களை கூப்பிட்டு உன் நடவடிக்கையை சொல்லட்டுமா? அப்போது உனக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும் என்றார்
பரமேஸ்வரன். ஒன்று பேசவில்லை. கடைசியாக,
வந்தியத்தேவா, உன் தலையெழுத்து அப்படியானால் நான் என்ன செய்யட்டும்? ஆனால் ஒன்று மட்டும் எச்சரிக்க விரும்புகிறேன். உனக்கு விடுதலை இந்த ஜென்மத்தில் இல்லை. இளவரசர் அருள்மொழி உன்னை வந்து விடுவிக்கப் போவதும் இல்லை. அத்தோடு தஞ்சை பாதாள சிறையின் பாதுகாவலில் பழுவட்டரையருக்கே சந்தேகம் வந்துவிட்டது. உன்னை கோவூருக்கு கொண்டு போய்விடுவார்கள். அப்படி போகும் போது தப்பிவிடலாம், உன் இஷ்டம். எப்படியாயினும் நான் வந்தது பற்றியோ தப்பி போவது பற்றியோ மூச்சு விட்டாயானால் உனக்கும் ஆதித்த கரிகாலன் கதிதான் என்று கூறிவிட்டு வந்த ரகசிய வழியாக வெளியேறி வழி சிறிதும் தெரியாது மூடிவிட்டான். மதுரன் சிறை கம்பிக்கு வெளியே வந்து நின்றான். வந்தியத்தேவன் மதுரனை அவளோடு வரவேற்றான்.
ஐயா வள்ளுவரையரே, சற்று முன்பு இங்கு ஏதோ பேச்சு குரல் கேட்டது. யார் வந்தார்கள்? அல்லது நீங்களே பேசிக் கொண்டீர்களா
என்று மதுரன் கேட்டான். வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். ஒரு கண மௌனமாக இருந்தான். அப்போது நடந்தவற்றை சொல்லலாமா கூடாதா என்று அவன் மனம் போராடியது. கடைசியில் தொண்டையை கணைத்துக் கொண்டு பேசல் ஒற்றான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.